சுந்தரதாஸ் படைக்கும்
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
எம்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து திருடாதே, படகோட்டி, தாய் சொல்லை தட்டாதே, அன்பேவா, எங்கள் வீட்டு பிள்ளை, பெரிய இடத்து பெண் என்று பல வெற்றி படங்களை வழங்கியிருந்தார்கள்.
எம்ஜிஆர் சுடப்பட்டு சிகிச்சை காரணமாக ஓய்வில் இருந்த சமயத்தில் சரோஜாதேவிக்கு திருமணம் நடைபெற்றது. சரோஜாதேவியும் திரையுலகில் இருந்து சில காலம் தற்காலிக ஓய்வு பெற்றார்.
இதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த படங்கள் வெற்றி பெறத் தொடங்கினர். இவர்கள் இருவரும் இணைந்து 28 படங்களில் நடித்தனர். எம்ஜிஆர் தனது இரண்டாவது சொந்த படமான அடிமை பெண்ணில் ஜெயலலிதாவை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்தார். அது மட்டுமின்றி எம்ஜிஆர் படத்தில் பாடுவதற்காக சவுந்தரராஜன் குரலில் ஒரு பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது.
அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. பத்து திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம்.
இந்த பாடலை படமாக்காமல் விட்ட எம்ஜிஆர் அதே பாடலை ஜெயலலிதா தனது சொந்த குரலில் பாடி நடிக்க செய்தார்.
கருணாநிதி முதலமைச்சரான பிறகு 1969 ஆண்டு இறுதியில் வெளிவந்த படம் நம் நாடு. இதில் ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்க்கும் அரச ஊழியர் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்து மாபெரும் வெற்றி படமானது நம் நாடு. இந்த படத்தின் வெற்றி எம்ஜிஆரை ஒரு அரசியல் தலைவராக, ஊழல்வாதிகளை தட்டி கேட்பவராக மக்களின் மனதில் பதிய வைத்தது.
நிறுத்துங்க. என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியம் நினைச்சீங்களா? அயோக்கியர்களா நாங்கள?
முருகா,
நீங்க பேசுறது நானே கேட்டேன். நீங்க அத்தனை பேர் அநியாயக்காரங்க. சந்தையா பாத்தியார கொண்டது நீங்க தான்.
நாங்க என்ன செய்யறது துரை? விதி முடிச்சு போச்சு.
விதி இல்ல உங்க சதி. அவருக்கு 10 மாசமா சம்பளமே கொடுக்கப்படல. அந்த ஏ வாத்தியார் பசியா துடிதுடித்து செத்தார். நீங்க எல்லாம் மனித உரிமை நடமாடுற பயங்கர பேக. பச்சரத்தம் குடிக்க காற்று வாங்க.
ஐயோ, இது அபாண்டம். எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான். மகாத்மாக்களை உலகம் எப்பதான் புரிஞ்சுக்க போதும்? இயேசுக்கு சிலுவை, காந்திக்கு குண்டு, எங்களுக்கு நீ.
அந்த தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிக்காது.
அதிகமா பேசாது.
ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகலையும் சவுக்கறி விடுதா?
நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக்க முடியும். ஆனா உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். போ வெளியே.
போறேன். உங்க எல்லாரும் முச்சந்தி அனுப்பி வச்சு
பேசாத.
இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு கட்ட வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை.
கருணாநிதியின் தலைமையில் ஆட்சியில் இருந்த திமுக 1971 இந்திரா காங்கிரசுடன் இணைந்து தமிழகத்திற்கான சட்டசபை தேர்தலையும் இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலையும் சந்தித்து வெற்றியையும் பெற்றது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி தன்னை பெரியளவில் பயன்படுத்தவில்லை என்ற ஆதங்கம் எம்ஜிஆருக்கு இருந்தது.
மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த கருணாநிதி திமுகவின் பொருளாளராகவும் தமிழ்நாடு சிறு சேமிப்புத்துறை தலைவராகவும் எம்ஜிஆரை தெரிவு செய்தார்.
இப்பொழுது சிறு சேமிப்பு பற்றி சிறு சேமிப்பு துணைத் தலைவர் புரட்சி நடிகர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார்கள்.
விழா தலைவர் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களிடமிருந்து சிறு சேமிப்புக்கு நிதி தேடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். சிறு சேமிப்பு என்பது நீங்கள் தரும் நன்கொடை அல்ல. உங்கள் வருவாயை சிக்கனமாக கையாண்டு அதிலிருந்து சேமிப்பதை சிறு சேமிப்பு பத்திரங்களாக நீங்கள் வாங்கினால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வட்டியோடு நமது அரசு உங்களுக்கு திரும்ப தருகிறது. நீங்கள் தருவது 10 or 50 இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து கொடுப்பதால் சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவது போல் சிறு தொகை பல கோடியாக பெருக்கெடுத்து நாட்டுக்கு நன்மை பயக்கத்தக்க நல்ல திட்டங்களாக உருவாகும். சுமார் 500,000 உழைக்கும் தொழிலாளர்கள் இந்த சிறு சேமிப்பில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள், எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு அண்ணா நாம வாழ்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சுகாதார அமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆர் விரும்பியதாகவும் நடிப்பதை நிறுத்திவிட்டு வந்தால் பதவி தரலாம் என்று கருணாநிதி அபிப்பிராயப்பட்டதாகவும் பிற்காலத்தில் செய்திகள் கசிந்தன.
ஆனால் அண்ணாவைப் போல கருணாநிதி எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்பதே உண்மை. அது மட்டுமன்றி தன் மூத்த மகன் மூகா முத்துவை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி படம் தயாரிக்கும் முயற்சியிலும் கருணாநிதி ஈடுபட்டார். மூகா முத்துவின் முதல் படமான பிள்ளையோ பிள்ளையில் எம்ஜிஆரைப் போல மேக்கப் போட்டு ஆடை அணிந்து எம்ஜிஆர் பாணியிலேயே முத்துவை நடிக்க வைத்திருந்தார் கருணாநிதி.
பிள்ளையோ பிள்ளை படவிழாவில் பேசிய எம்ஜிஆர் முத்து தனக்கென ஒரு பாணியை வகுத்து அதன்படி நடிக்க வேண்டுமென அறிவுரை கூறினார். ஆனால் பல இடங்களில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் கலைக்கப்பட்டு முத்து ரசிகர் மன்றம் உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முத்துவை வைத்து படம் எடுக்கும்படி எம்ஜிஆரின் படத்தயாரிப்பாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் 55 கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு மிகுந்த அதிருப்தியையும் மன உளைச்சலையும் கொடுத்தன.
என்பதும் என் மனம் என்பதும் வேறோ அறிவாரோ.
ஒரு பக்கம் எம்ஜிஆரின் அதிருப்தியை தேடிக்கொண்ட கருணாநிதி, மறுபுறம் இந்திரா காந்தியையும் காங்கிரசையும் வலிய எதிர்த்து அவர்களின் பகையையும் சம்பாதித்துக் கொண்டு இருந்தார்.
தான் கட்சியில் ஓரங்கட்டப்படுவதாக உணர்ந்த எம்ஜிஆர் இனியும் பொறுப்பதற்கில்லை என்று தீர்மானித்தார். திமுகவில் ஊழல் மலிந்து விட்டதாக மக்கள் சந்தேகிப்பதால் திமுக தலைவர்கள் கணக்கு காட்ட வேண்டும் எனவும் பொதுக்கூட்டம் ஒன்றில் திடீர் அறைகூவல் விடுத்தார் எம்ஜிஆர்.
வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு.
எம்ஜிஆரின் அதிருப்தி, கருணாநிதி மீதான அவரின் எதிர்ப்பு என்பனவற்றை இந்திரா காந்தியும் அவரின் சகாக்களும் மிக துல்லியமாக கணக்கிட்டு தமக்கு சாதகமாக்கிக் கொண்டார்கள். 1971 சட்டசபை தேர்தலில் பிரதான எதிர்கட்சியான காமராஜரின் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி தோல்வி கண்ட பிறகு தன்னை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை என்ற எண்ணத்தில் ஆட்சி செய்த கருணாநிதி கணக்கு கேட்ட எம்ஜிஆர் விஷயத்தில் தப்பு கணக்கு போட்டார்.
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
ஒலித்த குரல்கள் சங்கீதா ஸ்ரீதரன், பாலசுந்தரம் ஸ்ரீபாலன், எழுத்தும் ஆக்கமும் சுந்தரதாஸ், தயாரிப்பு ரைசல்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.